SBS தமிழ்.
வணக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் அவர்களே,
வணக்கம். முகிலன் பேசுறேங்க.
நீங்கள் பல தடவைகள் சிறை சென்று, கடந்த முறை கூட சிறை சென்ற போது ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்ததாக செய்திகள் வழியாக அறிகிறோம். அந்த வகையில் சிறையில் தான் உங்கள் துணைவியாரையும் துணை சேர்த்து கொண்டதாக அறிகிறோம். அது தவிர உங்களை பற்றி, உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் எப்படி, உங்களது போராட்ட வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எங்கிருந்து இது தொடங்கியது என்ற தரவுகளை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
எனக்கு சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்ற ஊர். அந்த ஊரில் வந்து விவசாய சங்க போராட்டத்திலும் சரி, தொழிற்சங்க போராட்டங்களில் எங்கள் ஊர் வந்து பூர்வைக்கு பெயர் போன ஊர். பெட்ஷீட்டுக்கு அந்த ஊர்ல வந்து தொடர்ந்து தொழிற்சங்க போராட்டங்கள் எப்பொழுதுமே நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக, தன்னுடைய கூலி உயர்வுக்காக, போனஸுக்காக தொடர்ந்த போராட்டங்கள் இருக்கு. தமிழகத்திலேயே அதிக போனஸ் பெற்ற கைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் பெற்ற ஊர் எங்க ஊர். அதே போல விவசாயிகள் போராட்டமும் முந்தீடு கொண்ட பகுதி. நீண்ட காலம் வந்து சோசலிச இயக்கங்களுடைய தாக்கமும் புதுரிமை இயக்க தாக்கங்களும் உள்ள பகுதி. எங்க அப்பா வந்து சோசலிச கட்சியில் இருந்தவர். அது எங்க ஊர்ல வந்து அடிக்கடி பல்வேறு கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதனால சிறு வயது முதலே அந்த கூட்டங்களை எல்லாம் போய் நான் கேட்பேன், பார்ப்பேன். எங்க ஊர் வந்து இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திலேயே தீவிரமா ஈடுபட்ட ஊர். அதுல வந்து இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்துல நடராசன் என்பவர் இந்திய ராணுவத்தால வந்து 1965 சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இப்படி பல்வேறு வரலாறுகளையும் மரபுகளையும் கொண்ட ஊர் எங்க ஊர். அதே மாதிரி கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் அங்க இருக்கக்கூடிய பகுதி. அதனால சிறு வயது முதலே தொடர்ந்த அரசியல் தேடல், அரசியல் கண்ணோட்டங்கள் இருந்தது. அதனால சிறு வயது முதலே இந்த மாதிரி கட்சிகளோட ஈடுபாடுகள், அதனுடைய தொடர்பு எல்லாமே எனக்கு இருந்துட்டு இருந்தது. தொழில்நுட்ப கல்லூரியில் சேரும் பொழுதுதான் பெரியாரு பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சேன், நிறைய தெரிய ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து சாதாரண எம்ஜிஆருடைய ரசிகனாகத்தான் இருந்தேன். அப்பதான் குறிப்பா 1983 ஈழப் போராட்டம் தீவிரமா வெடிச்சது. இனி இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்தது. குட்டிமணி ஜெகன், தம்பிதுரை எல்லாம் வந்து தன்னுடைய கண்களை வந்து இறந்த பின்னாடி யாராருக்கு பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி சிறையில் இருந்தாங்க. அப்ப அவருடைய கொண்டு கண்களை எல்லாம் எடுத்து நசுக்கி மிகப்பெரிய இனப்படுகொலை வந்து 1983 நடந்தது. அப்போ அவர் நெடுமாறன் ஐயா ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாரு, பலாயிரக்கணக்கான பேர் போய் ஈழத்துல இறங்குவோம். ஏற்கனவே இந்தியாவில வந்து கோவா வந்து அந்நியர்கள் இருக்கும் பொழுது, தொடர்ந்து நெருக்கடிகள் இருந்த பொழுது சோசலிச கட்சி தலைவருடைய தலைமையில போய் இறங்கினாங்க, ஒரு 50 சுட்டுக் கொண்டாங்க. அதற்கு பின்னாடி அங்க நிலைமைகள் மாறிச்சு. அப்படி வந்து ஈழத்திலையும் வந்து நம்ம நிலைமைகளை மாற்றலாம், இங்க வந்து அரசனுடைய கவனம் எதுவும் இல்லாம இருக்குதுங்கிற கருத்து சொல்லி தியாக பயணம் சொல்லி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 8 நடந்தே போனோம். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்த கலை செயல்பாட்டு வந்துட்டு இருக்கு.
அதிலே உங்கள் வாழ்நாளில் பாதிக்கு மேல் சிறையிலேயே கழித்து விட்டீர்கள். ஆனால் சுவாரஸ்யமாக எனக்கு, நான் அறிந்த வரையில் சிறையில் தான் உங்கள் திருமணம் நடந்தது அப்படி என்று அறிகிறேன். அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது சிறை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 84 இந்த சம்பவம் சொன்னது 83 அப்பவே கைது செய்யப்பட்டோம். அப்ப எனக்கு 16 தான். 91 தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஈழத்தமிழர்கள் மீதான அடக்குமுறையை வந்து ஏவினாங்க. அப்போ வந்து நாங்கள் அகதிகளை வெளியேற்றாதே, போராளிகளை இழிவுபடுத்தாதே, ஈழத்தமிழர்கள் மீதான அடக்குமுறை உடனே நிறுத்தின்ட்டு, உடனே நிறுத்தி என்ற முழக்கத்தை முன் வச்சு ஒரு பெரிய தமிழகம் ஒரு இருண்ட நிலையில, இருண்ட காலமா இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்தோம். எங்கள் பகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் நான் சார்ந்திருந்த அமைப்பின் சார்பாக ஒரு 15 மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து என்னை வந்து தேச துரோக வழக்கில் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. 27 சிறையில் இருந்தேன். அதுதான் என்னுடைய நீண்டகால சிறையில் இருந்த முதல் காலம். அதற்கு பின்னாடி சிறை என்பது அடிக்கடி அரசனுடைய நெருக்கடினால போயிட்டு வர்றதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ 95 ஒரு 4 தமிழ்நாட்டு தமிழரும் 2 ஈழத்தமிழர் 6 பிடித்து சிறையில வந்து 8 கொலை வழக்கு பொய்யாக பதிவு செய்து சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் அந்த வழக்கை நடத்திட்டு இருந்தோம். அப்பதான் திருமணத்திற்கான விருப்பத்தை வந்து என்னுடைய துணைவியாட்ட சொன்ன பொழுது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப நாங்க முதல்ல போய் சந்திச்சது சிறையைத்தான் போய் அவர்கள் எல்லாம் தோழர்களை சந்திச்சுக்கிட்டு, நாம் வந்து ஒரு இந்த நாட்டினுடைய மாற்றத்திற்காக நிற்கிறோம், தமிழ்நாட்டினுடைய தற்சார்புடையவனுங்கிறதுக்காக நாம் நிற்கிறோம், தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டுவதற்கான போராட்ட களத்துல இருக்கோம், அதனால வந்து நமக்கு எப்பொழுதுமே சிறைதான் வந்து நமக்கு அரசு கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கு. இப்ப இந்த 6 பொய்யாக 8 கொலை வழக்குல வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற வழக்குகள் வந்து எதிர்காலத்தில் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. அது எனக்கு மட்டும் வராது, உங்களுக்கு வரும், நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைத்துக் கொள்ளும்னு சொல்லி சிறையில வெளித்து கூறிட்டு வந்தேன். அது நாங்க திருமண முடிவுங்கன்னு முதல் போன இடம் கோவை சிறை தான் போனோம். அதனால அதை குறிப்பிட்டிருந்த சிறையில தான் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து தொடங்குச்சு அப்படின்னு. அதுல இருந்து சிறைங்கிறது தொடர்ச்சியா நம் பல்வேறு போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் ஈடுபடும் பொழுது அரசு நம்மை கைது பண்றதும் சிறையில் அடைக்கிறது, அதுல வந்து பல்வேறு விதமான அடக்குமுறைகளையே வர்றது, அதை எதிர்கொண்டு வர்றதுங்கிறது அது தொடர் வாழ்க்கை இன்று வரை இருந்துட்டு இருக்கு.
நீங்கள் கடைசியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்திருக்கிறீர்கள். இறுதியாக நீங்கள் தூங்கவும் முடியாமல் கொசுக்கடியின் மத்தியில் அவதைப்பட்டதாக அறிகிறோம். அந்த அனுபவம் உங்களை எப்படி வலுப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
முதலில் நான் வந்து இந்த கடைசியில கைது செய்யப்பட்டது, கைதே செய்யப்படல, நான் கடத்தி செல்லப்பட்டேன். நாங்க வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து தண்ணீர் தினசரி 10 கோடி லிட்டர் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் கடுமையான வறட்சியில 2017 இருந்து தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான் இருந்தது. தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு தண்ணி, ஸ்ரீவேண்டம் மலையிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அணையிலேயே தண்ணி எடுக்கிறதுனால அதனால ஆலைக்கு தண்ணி எடுக்க முடியல. அதனால இங்க வந்து நிலத்தடி நீரை வந்து ஸ்டெர்லைட், DCW போன்ற ஸ்பேஷ்டிகள் தினசரி 10 கோடி லிட்டர் தண்ணீரை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக நாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவில் இருந்து பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைச்சு நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்கம் ஒன்று தொடங்கியிருந்தோம். அது சார்பா வந்து லாரிகளை பிடிச்சு ஒப்படைக்கிறது, மாவட்ட ஆட்சியரை வந்து முற்றுகிறது, மாவட்ட ஆட்சியரோடு சந்தித்து பல்வேறு ஆவணங்களை கொடுத்து எப்படி தூத்துக்குடி மாவட்டம் நிலத்தடி தண்ணீர்ல ஏற்கனவே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 12 ஒன்றியங்கள்ல 8 ஒன்றியங்கள் எப்படி வந்து ஏற்கனவே 100 விழுக்காடுக்கு மேல தண்ணீர் எடுத்துருச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறையினுடைய நிலத்தடி நீர் குழு எப்படி சொல்லியிருக்கு. இருக்கக்கூடிய 4 ஒன்றியங்கள்ல கூட 70% நீர் எடுக்கப்பட்டாச்சு. தொடர்ச்சி எப்படி தண்ணீர் எடுக்கும் பொழுது கடல் நீர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள புகுந்தக்கூடிய நிலை நாகப்பட்டினம் மாதிரி ஆயிடுங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டுறது. ஆடு மாடுகளோட முற்றுகைன்னு சொல்லி செப்டம்பர் 18, 2017 அறிவிச்சு ஒரு 300 பேரோட ஸ்ரீவேண்டத்திலிருந்து ஆடு மாடுகள் நாய் குதிரை இதெல்லாம் கூட்டிட்டு போகும்போது எங்களை அங்கேயே கைது பண்ணிட்டாங்க. மாலை வரைக்கும் திருமண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க. மாலை வந்து எங்களை விடுதலை செய்து அனுப்புறாங்க. அந்த போராட்டத்தில் நான் கலந்துகிட்டேன். கூட என்னோட அணுலை போராட்டக்குழுடைய பொறுப்பாளர் உதயகுமாரும் கலந்துருந்தாரு. அதே மாதிரி எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் தெகலான் பாகவி அவர்களும் கலந்திருந்தாங்க. எல்லாரும் மாலை 6:20 விடுதலை ஆயிடுறோம். நான் அங்கே போராட்டக்குழு பொறுப்பாளரோட பேசிட்டு 7:30 என்னுடைய பை அருகாமையில் இருக்கிற ஊர் இருக்குன்னு எடுத்துட்டு வர்றதுக்காக புறப்பட்ட பொழுது நான் என்னோட நண்பரோட நாங்கள் ஒரு இருசக்கர வாகனத்துல போறோம். அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக வாகனத்தை நிறுத்துறாரு. நான் அருகாமையில் நின்றுட்டு இருக்கிறேன். ஆற்ற பார்த்து நின்றுட்டு இருக்க ஆற்றினுடைய தென்புற கரையில எங்க அருகில ஒரு காரும் ஒரு பைக் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கினீங்க என்னை தூக்கி வண்டியில போட்டு என்னைய தூத்துக்குடி கொண்டு போறாங்க இடையில வழித்தடம் மாறிடுது. அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் வந்து எல்லாத்துக்கும் ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்து ஊடகங்கள் எல்லாமே முகிலன் வந்து கடத்தப்பட்டாங்க செய்தி வந்துருது. அதனால கொண்டு வந்து என்னை வந்து கூடங்குளம் காவல் நிலையத்துல போட்டுட்டு அவங்க எல்லாமே ஓடி போயிடுறாங்க. போலீஸும் ஒரு பெரிய மஃபியா கும்பலும் சேர்ந்து திட்டமிட்டு இருந்தாங்க. செய்தி வெளியானதுனால உயிர் தப்பி என்னை சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமூக போராளி முகிலன் அவர்கள்.
அடைத்து வைத்திருந்த போது சிறைக்குள்ளே நான் வந்து அப்பவே நீதிபதி என்னை கைது பண்ணது சரியானதில்லை, என்னை உடனடியா பிணையில் போக சொன்னாங்க. நான் பிணையில் போக மாட்டேன், இன்னும் அதை வழக்கில் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எந்த விதமான சம்பளம் வாரண்டோ எதுவும் கிடையாது. என் மேல வழக்கு இருப்பதே எனக்கு தெரியாது. வாரண்டை காட்டியிருந்தாலும் நான் வந்திருப்பேன். அன்றாட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட அதிகாரத்தோட மக்களோட போராட்ட குழுக்களோட நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கே இப்படி கடத்திட்டு வந்து என்னை வந்து உங்க முன்னாள் நிப்பாட்டில என் கடல்ல கட்டி நேரம் போட்டிருப்பாங்க, அதுதான் அவருடைய திட்டம் அப்படிங்கறத வந்து நீதிபதியிடம் தெரிவிச்சு நான் வழக்கில் பிணையில போக மறுத்துட்டேன். அப்புறம் எனக்கு வழக்கு நடத்த சொல்லி சிறைக்குள்ள தொடர்ந்த போராட்டம் மேற்கொண்ட அதிகாரிகள் நடத்த முடியாது அப்படிங்கறதுக்கான பல காரணங்களை சொன்னாங்க. நான் திரும்ப வரும்பொழுது நீதிபதி மேலேயே நான் வந்து இவர் நீதிபதியா இருப்பதற்கு சரியானவர் அல்ல, சட்டப்படி நடப்பதில்லை, அவர் மேல நடவடிக்கை இருக்கும்னு நான் உயர்நீதிமன்ற பதிவாளர் கருதினேன். அதே மாதிரி பொய்யான ஆவணங்கள் கொடுத்ததா காவல்துறை மேலையும் அரசு துறை வழக்கறிஞர் மேலையும் வழக்கு தொடுத்திருக்கேன். இப்படி சிறைக்குள் வந்து போராடும் போதுதான் ஸ்டெர்லைட் போராட்டம் வருது. இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு முதலில் அந்த போராட்டம் தொடங்கிய முதல் நாளே போராட்ட குழு பொறுப்பாளர் சிறைக்கு வர்றாங்க. அவங்க எல்லாமே ஏற்கனவே எங்களோட நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்கத்தில் பெரும்பாலான இருந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் போராட்டம் அடுத்த கட்டமாக வலுவாக எடுத்துட்டு போவதற்கான வழிமுறைகளை பல்வேறு வழிவகையிலான ஆலோசனைகளை எங்களுடைய போராட்ட அனுபவங்கள்ல 2 நாட்கள் தொடர்ச்சியா அவர்களுக்கு தெரிவிச்சு அவங்களும் பல்வேறு வழிமுறைகள் அதில் பல்வேறு விஷயங்கள் எடுத்துட்டு கையாண்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை வந்து மார்ச் 23 வந்து ஏற்பாடு செய்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் 5000 பேர் எதிர்பார்த்த அந்த கூட்டம் போட்டபொழுது 50,000 மக்கள் வந்தாங்க. அந்த போராட்டம் வீச்சாக நடந்தது. சிறைக்குள்ளிருந்து அந்த போராட்டக்குழு பொறுப்பாளர்களுக்கு எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலம் பலர் மூலம் செய்தி தெரிவிச்சுட்டே இருந்தேன். துப்பாக்கி சூடு நடப்பதற்கு முந்தைய நாள் கூட நான் வழக்கறிஞர்களிடம் தெரிவிச்சேன், நாளைக்கு கட்டாயம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு இருக்கு, அதனால அதிகபட்சம் வந்து மக்களை முன்னாடி விடாங்க, பொறுப்பாளர்கள் முன்னாடி வந்து எப்படி கையாளணுமோ அதை கையாள சொல்லுங்கிற செய்தியை நான் வழக்கறிஞர்கள் மூலம் தெரிவிச்சிருந்தேன். ஆனா அங்க பதட்டமான நிலையில அதை முழுமையான வகையில அதனால கொண்டு போக முடியல. அடுத்த நாள் துப்பாக்கி சூடு நடந்தது, 13 பேர் இறந்து விட்டாங்க. அது எங்க கூட என்னுடைய நீண்ட நெட்டிய காலம் இருந்த புரட்சிகளை முன்னைச்சி இருந்த தோழர் தமிழாசனம் ஒருத்தர், அதுல இருந்து பலரும் எங்களோட பல்வேறு போராட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருங்க. அதற்கு பின்னாடி போராட்டக்காரர்கள் எல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய வேலையாக தெரியும் பொழுது, சரி நான் ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்திலேயே 10 மேற்பட்டோட குண்டல் எழுப்பு சட்டத்துல சிறைக்குள் இருந்த சிறைவாசிகளை பொய்யான வழக்கு போடப்பட்டது தெரிஞ்சா அவங்களுக்கெல்லாம் அறிவுரை குழுமத்துல எழுதி கொடுத்து 10 மேற்பட்டோட விடுதலைக்கு நான் அறிவுரை குழுமத்திலேயே காரணமாக இருந்தேன். பலநூற்று கணக்கான பேர்த்துக்கு சிறைக்குள்ளிருந்தே நீதிமன்றத்தை அணுகுவதை பற்றியான வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டிருந்தேன். எனக்கு நீண்ட நடிகை நான் இயங்கி இயக்கங்கள் சேர்ந்த செயல்பாட்டின் மூலம் சிறை இந்த நீதித்துறை அணுகுவது சட்ட செயல்பாடுகளை பற்றியெல்லாம் பல்வேறு வகையில் அறிஞ்சதுனால அதை எல்லாமே நான் தெரிவிச்சுட்டு இருந்தேன்.
குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டுமையா, இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்டில் முடிவடையும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது சிறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வந்ததா அல்லது?
நான் 35 வருடங்களாக பொது வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல 95 ஈடுபட்டு 20 காலத்துக்கு மேலே ஈடுபட்டு இருக்கிறேன். இதில் எதிரிகளுடைய குணாம்சம் நமக்கு எப்படிங்கிறது தெரியும். இப்ப நாங்க வந்து அலங்கானோட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தலைமையாங்க நடத்தலாம் நானும் ஒருத்தன், கூடங்குளம் அணுடைய போராட்டத்திலேயே நான் தீவிரமா இருந்தவன். இந்த ரெண்டுமே அரசினுடைய திட்டங்களை எதிர்த்த போராட்டங்கள். இந்த ரெண்டுமே துப்பாக்கி சூடு நடக்கல, தாக்குதல் பண்ணாங்க, வெளியில் நடத்தினாங்கிறவங்க போராட்ட களத்துல நேரடியா துப்பாக்கி சூடு நடத்தல. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. துப்பாக்கி சூடு என்பது வேறு, அடக்குமுறை என்பது வேறு. அவன் கண்ணீர் போக கொண்டு வரைக்கும் அடிக்கிறது எல்லாமே வந்து இந்த ரெண்டுலேயுமே செஞ்சாங்க. ஆனா வந்து நேரடியா துப்பாக்கி வந்து மனிதர்களை நோக்கி சுட்டுக் கொள்வது வேலை செய்யல. இப்ப இங்க கூட என்ன கேட்டீங்கன்னா மணப்பாருங்கிறதுல கூடங்குளம் போராட்டத்துல ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டாரு சாலையில போகும்பொழுது அங்கிருந்து ஆய்வாளர்னால. ஆனா போராட்ட காலத்துக்குள்ள அது நடக்கல. இதே வந்து நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் நாங்க வந்து 2005 2010 வரைக்கும் ஒரு காகித ஆலை எதிர்த்த போராட்டம் மேற்கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தின் உச்சத்தில் இருக்கும்போது எங்களை காருக்குள்ள வச்சு எங்களை வந்து கடப்பாறையால குத்துனாங்க. கார் உள்ள வச்சு ஒரு 10 சுத்தி வளைச்சு கடப்பாறை உள்ள சொருகி எல்லாமே செய்தாங்க. இதே கரூர் மாவட்டத்துல மணற்குழு எதிர்த்த போராட்டத்தில் நாங்க இருந்த பொழுது நேரடியா ஐயா நெடுமாறன் மகேந்திரனோட நாங்க ஒரு மணல் குவாரியை பாக்குறதுக்கு போறோம். தமிழ்நாட்டுல மணல் குவாரிய 30 யாரும் பார்த்திருக்கவே முடியாது. நாங்க வந்து 150 பேர்த்தோட போறோம். போலீஸ் எங்களோட 150 போலீஸ் இருக்காங்க. அப்ப நேரடியா வைத்து ஒரு 20 பேர் கல் எடுத்து எங்களை பூரா அடிக்கிறாங்க. போலீஸ் 150 பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, எங்களை பாதுகாக்கல. அவர்களால வழக்கு கூட பதிவு செய்யல. அதே மாதிரி வழங்கல் என்ற ஊர்ல புதுசா மணல் குவாரி அமைய இருக்குது. ஜெயலலிதா இறந்துடுறாங்க 5 டிசம்பர் 14 அன்னைக்கு அந்த கலந்தாலோசனை கூட்டம் நடக்குது. நேரடியாக நாங்க மண்டலத்துக்குள்ள 400 பேர் இருக்கோம். ஒரு 10 பேர் வந்து எங்க தகராறு பண்றாங்க, காவல்துறை பார்த்துக்கிட்டே இருக்குது. அவர்களை வெளியில் விரட்டி அடிக்கிறோம். அதற்கு பின்னாடி வெளியில நான் கார்ல போகும்போது நான் போயிட்டு இருந்த மகிழுந்துக்கு முன்னாடி ஒரு மணல் லாரி போக வச்சு ஒரு 6 பைக்ல வந்து நாங்க போயிட்டு இருந்த கார்ல வந்து சுத்தி நிப்பாட்டி காருக்குள்ள வந்து என்னை கொலவன பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி இந்த மாதிரி மஃபியாக்களை எதிர்ப்பது என்பது வேறு, அரசை எதிர்ப்பது என்பது வேறு. இந்த நாட்டுல வந்து எளிமையாக ரஷ்யாவை எதிர்க்கலாம், அமெரிக்காவை இருக்கலாம், இந்தியாவை இருக்கலாம், தமிழக அரசு இருக்கலாம், இதெல்லாம் எதிர்ப்பதெல்லாம் எளிமையான விஷயம். ஆனா நீங்க இது போன்ற கொள்கைகளில் ஈடுபடக்கூடிய மஃபியாக்களை, அது வந்து மணல் மஃபியாவா இருக்கலாம் அல்லது தொழிற்சாலை மஃபியாக்களா இருக்கலாம், இவர்களை எதிர்த்து செய்யும் போது எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் இவர்கள் போவார் என்பது நாங்கள் கண்டறிந்த பல உண்மை. அந்த அனுபவங்கள் ஒன்று. ஸ்டெர்லைட் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டமும் கூடங்குளம் போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டவ, நாடு முழுக்க இது போன்ற ஆலைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் பங்கெடுத்து மட்டும் இல்ல தலைமை வாங்கி நடத்தணுங்கிற முறையில என்னுடைய அனுபவங்கள் இருந்து நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, சில சில செய்திகள் இங்க காது சிறைக்குள் இருந்தாலும் கூட பல்வேறு சிறை அதிகாரிகள் மூலம் சில சில செய்திகள் இங்க காதுக்கு வந்துட்டு இருந்தது. என்னன்னா இது ஏதோ பண்றதுக்கான முயற்சி நடக்குது. சிலர் எல்லாம் வல்ல நாட்டுல அந்த துப்பாக்கி கேம்ப்ல கூட்டி சிலர் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, சில பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க, சில புகைப்படம் எல்லாம் காட்டுறாங்கிற செய்திகள்லாம் பல்வேறு நபர்கள் மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் வைத்துதான் நான் வழக்கறிஞர்கிட்ட தெரிவிச்சேன். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்துக்கு முந்தைய நாளே போராட்ட குழுவுகள் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தினாங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அங்க வந்து ஒரு போராட்ட குழு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் ஒரு போராட்ட குழு அங்க வந்து முற்றுகிடுவதாகவும் சொல்லி அப்படி ஒரு நெருக்கடியும் வந்து அரசு ஏற்படுத்துச்சு. ஏன்னா சர்வதேச அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே தண்ணி எடுத்த போராட்டம் சொன்ன மத்திய நடத்தும் பொழுது நான் நேரடியாவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டே சொன்னேன், ஸ்டெர்லைட் எடுத்து உங்களால என்ன செய்ய முடியும், இந்த தூத்துக்குடி சப்ளைட் வந்து ரெக்கார்டு கொண்டு வந்து காட்டுறாரு, நாங்க பாருங்க இத்தனை கிணறுக்கு சீல் வச்சுட்டோம், இத்தனை லாரியை புடிச்சிருக்கிறேன். நான் அப்ப சொன்னேன், உங்களால என்ன செய்ய முடியும், அனில் அகர்வால் சொன்னா மோடி உட்காருவாரு, அனில் அகர்வால் சொன்னா மோடி எந்திரிப்பார். நான் செப்டம்பர் 15 பேசுறேன், 2017 அனில் அகர்வால் சொல்வதை கேட்டு நடப்பவர் தான் நாட்டினுடைய பிரதமராக இருக்காரு. நீங்க ஒரு மாவட்ட அதிகாரி, உங்களால என்ன செய்ய முடியும்? நான் செய்கிற சில வழிகள் நாங்க சொல்லி தர்றோம். நீங்க எல்லாமே பிரச்சனை சொல்லி இதை கண்காணிப்புகள் சிசிடிவி கேமரா போடுங்க, இது வர்றதுக்கு சர்வேட்டுக்கு நாலு வெளிப்பாடுதான் இருக்குது. அதே மாதிரி முத்தரப்பு குழு போடுவோம். நாங்க கூட கூட அணுலை போராட்டம் போடும் பொழுது தமிழ்நாடு அரசு முதல்ல ஆதரவா நிலைப்பாடு எடுத்த பொழுது கூட உங்களுக்குள்ள பணியாற்றுவதற்காக தினசரி ஒரு சுற்றுக்கு 600 பணியாளர் தான் போகணும்னு முடிவு பண்ணும் பொழுது கூடுதலான பணியாளர்கள் போகணும்னா போராட்ட குழுவை கேட்டுட்டு தான் மாவட்ட ஆட்சியர் அனுப்புவார். அப்ப மூணு தரப்பு கல் இருந்தது, ஒன்று ஆலை நிர்வாகம், இன்னொன்னு வந்து ரேவியோ தரப்பு காவல்துறைன்னு ஒரு டீம், இன்னொன்னு போராட்ட குழு வந்து கண்காணிப்பு குழு போட்டிருந்தோம். அந்த மாதிரியான வழிமுறையும் ஏற்படுத்துங்க. அதே மாதிரி சிப்காட்ல 2000 அப்படி ஒரு பிரச்சனை வந்த பொழுது அப்படி ஒரு முத்தரப்பு குழு போட்டது. இப்படி ஒரு கண்காணிப்பு குழு போட்டாத்தான் நிலத்தடி நீர் கொள்ளையடிப்பை தடுக்க முடியுமோ? ஒழிய நீங்க வந்து 10 கணத்துக்கு சீல் வச்சிடணும் அல்லது 30 லாரியை புடிச்சோம் எல்லாம் பண்ண முடியாதுங்கிற செய்தி நான் தெரிவிச்சுட்டு வந்திருந்தேன். ஏன் என்று சொன்னால் இவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பது நான் தொழிற்சங்கவாதியாகவும் இருந்தவன், தொழிற்சங்க போராட்டங்களையும் முன்னு நடத்தினவன், இந்த ஆலை நிர்வாகம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மற்ற போராட்டங்களையும் பங்கெடுத்துக் கொண்டவன், வழி நடத்தினவன், முன்னின்றவன். அப்படி உள்ள இந்த முதலாளிகள் தினசரி 1000 கோடி ரூபாய் ஸ்டெர்லைட் ஃபேக்டரியில கொள்ளையடிக்க கூடியவனுங்க. இவருடைய வாழ்வாதாரம் நிற்கும் போது எந்த எல்லா வரைக்கும் போவாங்கன்னு நமக்கு தெரியும். இது ஏதோ ஸ்டெர்லைட்டுக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு மட்டும் பாத்திரக்கூடாது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2011 முதலே தமிழகத்துடைய மக்கள் வாழ்வாதார போராட்டங்கள் பல லட்சக்கணக்கானவே திறந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அரசாங்கம் எல்லா இடத்துலயும் என்ன ஒண்ணு போராட்டம் வெளியிடத்துக்கு அனுமதி கொடுக்க முடியறதை ஒழிய உள்ளுக்குள்ள காவல்துறை அனுமதி இல்லாமதான் போராட்டம் நடக்கு. கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்கு, முல்லை பெரியார் போராட்டம், மீத்தேன் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், கெயில் போராட்டம், கொக்கோ கோலா போராட்டம், இணையம் போராட்டம், ஒக்கிப்பு எதிர்ப்பு போராட்டம், இப்ப எல்லா போராட்டம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அனுமதி நிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து 30,000 பேர் 40,000 பேர் கேச போராட்டம் முடியுது ஒழிய அவர்கள் இதை நிலைமைகளை முடிவு கொண்டு வருவதற்கு முடியவே இல்லை. அப்போ போராடக்கூடிய எல்லாருக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கணும். அந்த அச்சுறுத்தல் தான் என்ன இந்த துப்பாக்கிச்சூடு. துப்பாக்கிச்சூட்டை வந்து நடத்திட்டோம்னா அடுத்தது என்ன வேணாலும் அடுத்தது எல்லாருக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்த முடியும். மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க நம்பிக்கைய உயிர் பயத்தை ஏற்படுத்துங்கிற வழிமுறையை ஸ்டெர்லைட் நிர்வாகம் மட்டுமல்ல, தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய அரசினுடைய கூட்டு சொல்லவே நடந்திருக்குது. இந்திய அரசு சொல்லாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை பற்றி கூட பலரும் பல செய்திகளை சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தென்னாப்பிரிக்கால இதே வேதாந்தா நிறுவனம் எப்படி அடக்குமுறையை பண்ணிச்சு மாறிக்கனால, எப்படி வந்து 2012 ஆகஸ்ட் 16 துப்பாக்கிச்சூடு நடத்தி 36 பேர்த்தை கொன்னாங்க, 120 நூற்றுக்கணக்கான பேர்த்தை எப்படி குண்டடி விட்டு அந்த குண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி கூட பல தோழர்கள் வந்து சிறையில் இருக்கும் பொழுது வெளியே கொண்டு வந்தாங்க. இது மட்டுமல்ல வேதாந்தங்களோட இங்க வந்து சர்வேட்டு நடத்தது, இதே வந்து மேட்டூர்ல மார்க்கோ நடத்தது, அதே போல ஒடிசா நடத்திட்டு இருக்குது, ஞாபகி மலையில எல்லா இடத்துலயும் இவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். இவர்கள் எந்த எல்லா வரைக்கும் போவாங்கிறது அதே உணர்ந்து தான் சொன்னேன்.
நன்றி முகலன், இந்த உரையாடலை நாங்கள் மீண்டும் தொடர்வோம்.
மகிழ்ச்சி, மீண்டும் நாம் தொடர்வோம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil